இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி vibble@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.ORG.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8079992146 மற்றும் 9498607007.
நீங்கள் எங்கள் ஒலிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
நம்பி வந்தேன் மேசியா, நான் நம்பி வந்தேன். தரிசனம், அன்பான தரிசனம், நின் பாத தரிசனம், அன்பான தரிசனம், நித நித சரி தொழுவ இதம் என உறுதியில் நம்பி வந்தேனே, நித நித சரி தொழுவ இதம் என உறுதியில் நம்பி வந்தேன்,
தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு சாத்தானின் ஆயுதம், சேட்டன்ஸ் வெப்பன். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உறவு தேவனோடு கூட இருக்கிறது என்று சாத்தான் அறிவான். ஆகையால் நமக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய உறவை துண்டிக்க சாத்தான் அநேக ஆயுதங்களை வைத்திருக்கிறான். ஆகையால் சாத்தனுடைய ஆயுதங்களை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். சாத்தனுடைய ஆயுதம் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டால் மாத்திரமே அதிலிருந்து நம்மால் வெளியே வர முடியும். நாம் வாசிக்கலாம் 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கின்ற சிங்கம் போல் எவனை விளங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இங்கே வேதம் என்ன சொல்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது சாத்தானை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்கிறது. சாத்தானிடம் நாம் எப்படி இருக்க வேண்டுமாம்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன? நாம் ஒருவரிடம் ஒரு கேள்விக்கு பதில் சொல்கின்றோம் என்றால் நாம் தெளிந்த புத்தியோடு சொல்ல வேண்டும். அதற்கு விடை தெரிந்தால் மாத்திரமே நாம் சொல்ல வேண்டும். விடை தெரியாமல் ஏனோ தானோ என்று நாம் சொல்லிவிட்டோம் என்றால் அது நமக்கே வினையாக வந்துவிடும் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே வேதம் சொல்கின்றது, சாத்தானிடம் நீங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் சாத்தான் நம்மை எல்லா வழியிலும் சோதிக்க அவன் ஆயத்தமாக இருக்கிறான். அவன் எந்தெந்த சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறான் என்பதை நாம் கண்டறிய வேண்டும். இதெல்லாம் சாத்தனுடைய சோதனைகள், இதெல்லாம் சாத்தனுடைய ஆயுதம் என்பதை நாம் பகிர்ந்து ஆராய்ந்து அறிய வேண்டும். ஆகையால் இது இது சாத்தனுடைய கிரியைகள், இது இது சாத்தனுடைய ஆயுதம், இது இது சாத்தனுடைய செய்கைகள் என்று நாம் கவனித்திருந்தால் மாத்திரமே நம்மால் சாத்தானை மேற்கொள்ள முடியும். இரண்டாவது காரியம் வேதம் சொல்கின்றது, விழித்திருங்கள். நமக்கு சாத்தனுடைய ஆயுதம் என்ன என்று ஒருவேளை நமக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் தெரிந்திருந்தாலும் நாம் எப்படி இருக்க வேண்டுமாம்? விழித்திருக்க வேண்டும். அதாவது நாம் தூங்கக்கூடாது என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நமக்கு சாத்தனுடைய ஆயுதங்கள் என்ன என்று தெரிந்திருந்தாலும் நாம் விழித்திராமல் போவோம் என்றால் நீங்களும் நானும் எளிதில் வஞ்சிக்கப்படுவோம். ஆகையால் சாத்தானிடம் நாம் விழித்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அருமையான ஊமையை கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார். அதாவது ஒரு எஜமானன் தன்னுடைய தோட்டத்திலே அவன் அநேக கோதுமையை விதைத்தார் என்று பார்க்கின்றோம். ஆனால் அந்த வேலைக்காரன் இரவிலே தூங்கும் பொழுது எதிராளி வந்து அதிலே களைகளை விதைத்து விட்டான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தூங்கின நேரத்தில் அவன் களைகளை விதைத்து விட்டதன் நிமித்தமாக கோதுமையும் களைகளும் இரண்டாகவே வளர்ந்தது என்று அந்த ஊமையிலே நாம் பார்க்கிறோம். இப்பொழுது அந்த வேலைக்காரன் தன்னுடைய எஜமானிடம் சென்று, நாம் என்ன செய்யலாம், நாம் இந்த களைகள் எல்லாம் பிடுங்கி விடலாமா என்று கேட்கும் பொழுது, வேண்டாம், நீ களைகளை பிடுங்க சென்றால் அதோடு சேர்ந்து கோதுமையும் பறிக்கப்படலாம், ஆகையால் இரண்டும் ஒன்றாக வளரட்டும், அது அறுவடைக்கு தயாராகும் பொழுது நாம் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்வார். இப்பொழுது இந்த ஊமையிலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், அந்த வேலைக்காரன் தூங்கிய அந்த நேரத்தில் சாத்தான் எதை விதைத்து விட்டான், களைகளை விதைத்து விட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் தூங்கக்கூடிய நம்முடைய நேரங்களில், தூக்கம் என்றால் இரவில் தூங்கக்கூடிய தூக்கத்தை நான் சொல்லவில்லை, ஆவிக்குரிய நித்திரையை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய நித்திரை வரும் பொழுது சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை விதைத்து விட்டு செல்கின்றான். ஆவிக்குரிய நித்திரை எப்பொழுது வரும், நாம் எப்பொழுது ஜபம் செய்யாமல் இருக்கிறோமோ, எப்பொழுது வேதம் வாசிக்காமல் இருக்கிறோமோ, எப்பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நடக்காமல் இருக்கிறோமோ, அப்போதெல்லாம் சாத்தான் நம்மிடம் வருவான். அப்படி என்றால் மற்ற நேரங்களில் வரமாட்டானா? சாத்தான் எல்லா சூழ்நிலையிலும் அவன் கெர்ஜிக்கின்ற சிங்கத்தைப் போல அவன் வந்து கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் நாம் வேதம் வாசிக்கும் பொழுது, ஆண்டுடைய வார்த்தை நம்மோடு பேசும் பொழுது நாம் கேட்கிறோம். ஆகையால் சாத்தனுடைய வார்த்தை நமக்கு கேட்பதில்லை. ஆகையால் தான் இங்கே வேதம் சொல்கின்றது, விழித்திருங்கள் என்று சொல்கின்றது. தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள் என்று. ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், சாத்தான் நமக்கெல்லாம் யாராம், எதிராளியாகிய இருக்கிறான். அவன் கெர்ஜிக்கின்ற சிங்கத்தைப் போல எவனை விளங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறான். அப்படி என்றால் அவனிடம் நாம் ஜாகிரதையாக இருக்க வேண்டும், அவனை எதிர்த்து நிற்க வேண்டும். 9வது வசனம், விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலும் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறுகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. இங்கே பார்க்கும் பொழுது வேதம் சொல்கின்றது, அவன் எவ்வளவு ஆயுதங்களை கொண்டு வந்தாலும் அவனிடத்தில் நீங்கள் ஜாகிரதையாக இருக்க வேண்டும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நம்முடைய விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், சாத்தனுடைய ஆயுதம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் சாத்தனுடைய ஆயுதம், இதிலிருந்து நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நம்மால் சாத்தானை மேற்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சாத்தனுடைய ஆயுதங்களை நாம் பார்க்கலாம். முதலாவது என்ன என்பதை நாம் பார்க்கலாம். யோவான் 8:44 வசனத்தை நாம் வாசிக்கலாம். இங்கே ஆண்டவர் சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை பண்றோம்னா நாம் பார்க்கின்றோம். நான் வாசிக்கின்றேன். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய்யை பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இங்கே பார்க்கும் பொழுது சாத்தானுடைய வஞ்சனைகளில் மிக முக்கியமான ஒரு வஞ்சனை என்ன என்று பார்க்கும் பொழுது, பொய் சொல்வது, பொய் கூறுவது. அப்படி என்றால் வேதத்தின் சத்தியம் இதுதான் என்று நமக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் அந்த வேதத்தின் சத்தியத்தை வேறு விதமாக அவன் மாற்ற நினைக்கக்கூடியவனாக இருக்கிறான். உதாரணத்திற்கு, பொய் சொல்லக்கூடாது என்று வேதம் சொல்லியிருக்கிறது, களவு செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆனால் சாத்தன் என்ன சொல்கின்றான், நீ பிறரிடம் பொய் சொல்லலாம், எப்பொழுது என்றால் உனக்கு ஒரு உயிருக்கு ஆபத்து வருகின்றது என்றால் நீ பொய் சொல்லலாம், அல்லது உனக்கு பசியாக இருக்கிறதா, நீ மற்றவனுடைய பொருளை திருடலாம், அதிலும் குறிப்பாக பணக்காரர்களிடமிருந்து நீ பொருளை திருடலாம், அது தவறில்லை என்ற எண்ணங்களை கொடுப்பான். வேதம் என்ன சொல்கிறது, கற்பனை என்ன சொல்கின்றது, பொய் சொல்லக்கூடாது என்று சொல்கிறது, திருடக்கூடாது என்று சொல்கிறது. ஆனால் சாத்தான் அதை எப்படி நம்மிடம் சொல்லுகிறான், அதனுடைய அர்த்தம் என்ன என்றால் இதுதான் என்று நம்மை மாற்றி அந்த பாவத்தை செய்ய வைக்கிறான். ஆகையால் சாத்தனுடைய வஞ்சனையில் முதல் வஞ்சனை பொய்கள். இன்னைக்கு இந்த உலகத்தை நீங்க பாருங்க, பொய் இல்லாத இடம் ஏதாவது இருக்குதா? நம்ம பார்க்கக்கூடிய தொலைக்காட்சியில இருந்து, அதில் வரக்கூடிய விளம்பரத்துல இருந்து, நம்ம போடக்கூடிய உடையில இருந்து, எல்லாமே பொய்கள் தான் நிறைந்திருக்கு. நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வண்டி வாங்குறோம், ஆனால் அந்த வண்டியோடைய டீவ் கட்டுறதுக்குள்ள அந்த வண்டி என்னன்னு சொன்னால் பழசாயிருது. அப்போ வித்தவன் பொய் சொல்லி வித்துருக்கிறான். நம்ம ஒரு ஷர்ட் வாங்குறோம், ஆனால் அது நம்ம போட்ட ஒரு மாதம் ரெண்டு மாதத்துலேயே துவைச்சா அது என்ன ஆயிருதுங்க, சாயம் போயிடுது. அப்போ அந்த ட்ரெஸ்ஸை வித்தவன் எப்படி சொல்லி வித்துருக்கிறான்? பொய் சொல்லி வித்துருக்கிறான். அப்போ இன்னைக்கு இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலையும் பொய்கள் நிறைந்திருக்கிறது. காரணம், பொய்களின் பிதா யாரு? சாத்தான். அவன் தான் எல்லா இடத்துலையும் எதை வச்சிருக்கிறான்? பொய்களை விதைச்சிருக்கிறான். அப்போ இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தவங்க கிட்ட ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா, அது சரியா தவறா அப்படின்றத நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், ஆலோசனை பண்ணும். அது சரியா தவறா அப்படின்றத ஆராதனை நம்ம என்ன பண்ணுன்னு சொன்னால் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ ஆராதனை அப்படின்றப்ப சாத்தானுக்கு நம்ம ஆராதனை கொடுக்கக்கூடாது, தேவனுக்கு ஆராதனை கொடுக்கணும். அப்போ தேவனிடம் நாம் ஆராதனை செலுத்தி அவரை துதித்து அவர்கிட்ட ஜபிக்கிறப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, சாத்தானுடைய பொய்களை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இன்னைக்கு நாம் ஆராதனை செய்யணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரை ஜபிக்கணும், துதிக்கணும். ஆண்டவரே, சாத்தானுடைய பொய்கள் என்னன்னு எனக்கு சொல்லித்தாங்க, நான் அதுலேருந்து வெளியே வரணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கணும். சாத்தான் எப்படியெல்லாம் இன்னைக்கு பொய் சொல்லியிருக்கான்னு சொன்னால், ஒரு சரியான தகவலை ஒரு தவறான தகவலாக சொல்லியிருக்கிறான், அல்லது அந்த தகவல் பாதி தகவலாக இருக்கலாம். அப்போ அந்த தகவல் என்னன்றது சரியாக புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து அவன் முழு பொய் சொல்ல மாட்டான் என்றைக்குமே. நல்ல கவனிங்க, சாத்தான் சொன்னா அப்படின்னா முழு பொய்யே சொல்ல மாட்டான். உதாரணத்துக்கு, நீ விஷத்தை குடித்தனா சாக மாட்டே அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், விஷத்தை குடித்தா நம்ம செத்துருவோம். அப்போ அவன் சொல்கிற பொய்யை நம்ப மாட்டோம். அப்போ அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, அந்த விஷத்தில் ஒரு ட்ராப்பை என்ன பண்ணிடும் அப்படின்னு சொன்னால், பாலில் கலந்துட்டு இந்த அந்த பாலக்குடி இதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் நம்ம வாழ்க்கையில் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முதல் முதல் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்ட தேவனுடைய சிருஷ்டி ஆதாம் ஏவாள். அப்போ அந்த ஆதாம் ஏவாளை சாத்தான் எப்படி வஞ்சித்தான், ஏவாளை எப்படி வஞ்சித்தான்னு கேட்டிங்கன்னா, பொய் சொல்லி தான். ஆண்டவர் சொன்னார், இந்த பழத்தை சாப்பிட்றப்ப நீங்கள் செத்துருவீங்கன்னாரு. ஆனால் சாத்தான் எப்படி பொய் சொன்னால், அதை வந்து இல்லவே இல்லைன்னு அவன் சொல்ல என்ன சொன்னான் அப்படின்னா, நீங்கள் சாக மாட்டீங்க, ஆனால் தெய்வ துதர்களை போல மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு காரியத்தை அவன் சொன்னான். அவன் அந்த பழத்தை சாப்பிட்டா தெய்வ துதர்களை போல மாறுவீங்க, எல்லாம் தெரியும் அப்படின்ற அந்த ஒரு உண்மையோடு கூட எதையும் சேர்த்துக்கிட்டான், எந்த பொய்யும் சேர்த்துக்கிட்டான், இதை சாப்பிட்டீங்கன்னா சாக மாட்டீங்கன்ற பொய்யும் சேர்த்துக்கிட்டான். அப்போ என்னாச்சு ஏவாளுக்கு அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன நினச்சாங்க, ஒருவேளை கடவுளை இதை சாப்பிட்டு நம்ம அவரை போல ஆயிடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு போல அப்படின்ற அந்த எண்ணத்திற்காகவே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை பறித்து சாப்பிட ஆரம்பிட்டாங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம வாழ்க்கையை சத்து சிந்திச்சு பார்க்கணும், யோசித்து பார்க்கணும். இன்றைக்கி பொய்களில் நம்ம விழுந்துட்டுருக்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, சாத்தனுடைய சோதனைகளில் ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், மத்திய 4:1-11 வரைக்கும் வாசித்தீங்க அப்படின்னா, அவன் இயேசு கிறிஸ்துவை எப்படியெல்லாம் சோதித்தான் என்று நீங்கள் பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவ எப்படியெல்லாம் சோதித்தானோ அதே சோதனைகள் கூட இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கூட வரும். அப்போ இயேசு கிறிஸ்துவ முதல்ல அவன் எப்படி சோதித்தான்? இயேசு கிறிஸ்துவ பசியாக இருக்கிறாருன்றதை அவன் தெரிஞ்சுக்கிட்டான். ஏன்னா 40 நாள் உபவாசம் இருந்தார். அப்போ பசியாக இருக்கிறாருன்ற தெரிஞ்சுக்கிட்டு, இந்த கல்லை நீங்கள் அப்பமாக்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி சோதித்தான். ஒருவேளை அவர் அப்பமாக்கி சாப்பிட்டார்னா அவர் நிச்சயமாக தெய்வம், கடவுள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்போ அப்படி தெரிஞ்சிட்டா கடவுள் எதுக்காக அந்த பூமிக்கு வந்தாரோ அது தவறாகிவிடும். ஏன்னா அவர் மனுஷ சாயலில் அவர் வந்தார், மனுஷனுடைய குணத்தோடு இருந்தார். அவருக்குள்ள தெய்வீகம் இருந்தது உண்மைதான், ஆனால் அவர் ஒரு இடத்துல கூட அதை தவறாக தனக்காக பயன்படுத்தல. அவர் மனுஷனாகவே மனுஷிகத்தில் அவர் இருந்தார். அப்போ சாத்தா என்ன பண்றா, நீ மனுஷிக மனுஷிகன் நீ வேஷம் போடுறியா, நீ மனுஷிகன் இல்லைன்றதை நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து கல் அப்பமாக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆண்டவர் என்ன பண்ணார், இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா, அவருடைய சோதனையிலிருந்து அவர் ஜெயிச்சிட்டார். அவருடைய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் நீங்கள் எங்கேயுமே பாருங்களேன், அவர் எந்த அற்புதம் செஞ்சாலும் அதிசயம் செஞ்சாலும் தன்னுடைய சுயமாக அவர் எதுவுமே செய்யலை, தன்னுடைய பிதா கிட்ட இருந்து அவர் கேட்குறார். அது வழியாக நமக்கு அவர் ஒரு முன்மாதிரி வைக்கிறார். எப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதா கிட்ட கேட்டு எல்லா காரியத்தையும் அவர் நடப்பித்தாரோ, இன்றைக்கி நாமளும் இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்டு எல்லா காரியத்தையும் நடப்பிக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ மத்தேயு 4 அதிகாரத்தில் எப்படிலாம் அவன் இயேசு கிறிஸ்துவ சோதிச்சா சாத்தான்னு பார்க்குறப்ப உணவை கொண்டு அவன் என்ன பண்ணான், சோதிக்க ஆரம்பிச்சுக்கிறான். அதுக்கடுத்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா செல்வத்தையும் காண்பித்து எல்லா ஐஸ்வர்யத்தையும் காண்பித்து இயேசு கிறிஸ்துவ அவன் என்ன பண்ண ஆரம்பித்தான் அப்படின்னு சொன்னால் சோதிக்க ஆரம்பித்தான். அதுக்கடுத்து இந்த உலகத்தையும் நான் உன் கையில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சோதிக்க ஆரம்பித்தான். இயேசு கிறிஸ்து எந்த சோதனைக்கும் அவர் விழலை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட சாத்தா என்ன பண்ணுவான்னா நம்முடைய பலவீனங்கள் என்ன அப்படின்னு சொல்லி அவன் பார்ப்பான். ஒருவேளை பெண்கள் விஷயத்தில் உங்களுக்கு பலவீனம் இருக்குதா, இல்லை ஆண்கள் விஷயத்தில் உங்களுக்கு பலவீனம் இருக்குதா, இல்லை நகை போடுற விஷயத்தில் உங்களுக்கு பலவீனம் இருக்குதா, அல்லது பண ஆசையில் உங்களுக்கு பலவீனம் இருக்குதா அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட 2000 வருஷமாக அந்த பூமியில் அவன் இருக்கிறான். எத்தனையோ எத்தனையோ பெரிய பெரிய விசுவாச வீரர்களையே அவன் கீழே தள்ளி இருக்கிறான். அப்படி இருக்கிறப்ப நாமளாம் அவனுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. ஆனால் கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறப்ப, நாம் கிறிஸ்து கூட இருக்கிறப்ப சாத்தானால் நம்மளை தொடக்கூட முடியாது, நம்மளை கீழே வில வைக்க கூட அவனால் முடியாது. ஏன் அப்படின்னா கிறிஸ்து நம்ம கூட இருந்து அவர் பெரிய பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து சோதனைகளை மேற்கொண்டது போல இன்னைக்கு நாமும் சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒரே வார்த்தை அவர் பார்த்தீங்கன்னா சாத்தான் வேத வார்த்தையிலிருந்து பேசுனா, இயேசு கிறிஸ்துவும் வேத வார்த்தையிலேருந்தே பேசினார். கடைசி சொல்கிறார் அப்பால் இப்போ சாத்தானே அப்படின்றார், என்னை விட்டு ஓடிப்போ சாத்தானேன்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூடும் சாத்தானை வெல்லக்கூடிய ஜப வீரனாக்கு வேதாகம வல்லுவராக நாம் இருக்கும் பொழுது சாத்தானால் நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். அதுக்கடுத்து சாத்தானுடைய தந்திரங்கள், சாத்தானுடைய ஆயுதங்கள் என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப குற்றச்சாட்டு. இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன அவன் பேசுவான் அப்படின்னா, நீ இந்த பாவம் பண்ணிட்ட, அந்த பாவம் பண்ணிட்ட, இதை செஞ்சிட்ட, அதை செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசக்கூடியவனாக இருக்கிறான். வெளிப்படுத்தல் 10:10 நம்ம வாசிக்கிறப்ப அங்கே வேதம் சொல்லுது, உங்களுடைய எதிரி சாத்தான் அவன் என்ன பண்ணுறான்னா உங்களை குறித்து குறை சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால் உங்களை குறித்து அவன் அநேக காரியங்கள் தவறாக சொல்லுகின்றான் என்று சொல்லக்கூடியதை பார்க்குறோம். இன்னைக்கு சாத்தான் நம்ம வாழ்க்கையில் அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னால், நீ அப்படி பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்ட, உன் வாழ்க்கை அவ்வளோதான் போயிருச்சுன்னு சொல்லி அநேக காரியங்களை கொண்டு வருவான். ஆனால் நாம் கவனமாக இருந்து சாத்தனுடைய எல்லா தந்திரங்களிலிருந்தும் நாம் நம்மை மீட்டுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதுக்கடுத்து மிக முக்கியமான ஒரு ஆயுதம், சாத்தனுடைய ஆயுதம் என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப கவலை. இன்றைக்கி இந்த உலகத்தில் கவலைப்படாத மனுஷங்க யாராவது இருக்கிறாங்களா? எல்லாருமே கவலைப்படுறாங்க. ஆனால் இந்த கவலைக்கு காரணம் யார் அப்படின்னு ஒரு வேளை கேட்டிங்கன்னா அது சாத்தான் தான், வேறு யாருமே கிடையாது. உண்மைதான், நாம் பாவம் செய்கிறோம், நாம் தப்பான வழியில் போகிறோம், அதனால் நம்மளுக்கு விளைவு வருது, உண்மைதான். ஆனால் நம்ம தப்பான வழியில் போகிறதுக்கு நம்மளுக்கு நம்ம கண்ணு முன்னாடி பாவத்தை வச்சது யார், நம்ம கண்ணு முன்னாடி சோதனையை வச்சது யார், நம்ம கண்ணு முன்னாடி எல்லா காரியத்தையும் கொண்டு வந்தது யார், சாத்தான். அப்போ இன்றைக்கி என் வாழ்க்கையில் பயம் இருக்கக்கூடாதுங்க. ஏன் பயத்தை சாத்தன் ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறான்னா, இன்றைக்கி நான் பயந்தேன்னா நான் யாரை நம்பலை, எங்கள் அப்பா இயேசப்பாவை நான் நம்பலை. இன்றைக்கி ஒரு சின்ன குழந்தை அவங்க அப்பா கூட இருக்காருன்னா அந்த குழந்தை எங்கனாலையும் போகும், ஏன்னா அப்பா கூட இருக்கிறார். அதே அப்பா அந்த குழந்தைய விட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் அங்கே நகர்ந்து போனால் அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி அதே மாதிரி தான் இயேசப்பா நம்ம கூட இருக்கிறாருன்றதை நம்ம விசுவாசிக்கணும். நம்ம இன்றைக்கி பயந்துட்டுருக்குறோம், சாத்தானுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இவன் பயந்துட்டுருக்கிறான், இவனால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சாத்தான் நினச்சிட்ருக்கிறான். ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார், நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். அதான் பார்த்தோம் 1 Peter 5:8 தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள். 9 வசனத்தில் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்கன்னு சொல்லிட்டு தான் ஆண்டுடைய வார்த்தை நமக்கு சொல்லக்கூடியதை பார்க்குறோம். இன்றைக்கி நாமளும் தைரியமாக பயப்படாமல் இருக்கிறப்ப ஆண்டவர் நம்மை சாத்தானை வெல்லக்கூடிய ஒரு கருவியாக மாற்றுவார். இன்றைக்கி சாத்தான் எத்தனையோ கருவிகளை பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்கிறான். இன்றைய காலகட்டத்தில் சாத்தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் தொலைபேசி. இன்றைக்கி எல்லாருடைய கைகளிலும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனில்
நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bibl@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை
கூட இணைந்திருங்கள்.
வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்றோம்.